என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இங்கே ஆண்டவர் பேசக்கூடிய அந்த மக்கள் வேத வாக்கியங்களை நன்றாக கற்று அறிந்திருந்தார்கள். தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள், மோசையினுடைய பிரமாணங்கள் இவைகளை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஜீவன் உண்டாகும்படி இயேசுவினிடத்திலே வருவதற்கு அவர்களுக்கு மனதில்லை. நாம் இதே போல வேத வசனத்தை நன்றாய் அறிந்திருக்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனாலும் ஜீவனை நாம் பெறாமல் இயேசுவினிடத்திலே வருவதற்கு மனமில்லாமல் நின்றுவிட முடியும். நேற்று தினத்திலே கேட்டோம், வேத வசனம் அது இயேசுவினிடத்திலே நம்மை நடத்த வேண்டும், ஒரு வழிகாட்டியாக இயேசுவினிடத்திலே நம்மை நடத்த வேண்டும் என்று. ஆனால் இங்கே வாசித்தோம், இந்த மக்கள் அவர்கள் வேதவசனத்தை வாசிக்கிறார்கள், வேதவசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் இயேசுவினிடத்திலே வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. இயேசுவினிடத்திலே அவர்கள் வர முடியவில்லை. இயேசுவினிடத்திலே வந்தால்தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவர் நீங்கள் உங்கள் சபையிலே தவறாமல் கூட்டங்களுக்கு நீங்கள் வரலாம், அல்லது கான்ஃபரன்ஸுக்கு வரலாம், நிறைய வார்த்தைகளை கேட்கலாம். ஆனாலும் இயேசுவினிடத்திலே போக மனதில்லாதபடி ஜீவனை பெற்றுக்கொள்ளாமலே நீங்கள் திரும்பிச் செல்லலாம். ஒவ்வொரு முறையும் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, அல்லது கூட்டங்களுக்கு வரும்பொழுது, அல்லது கான்ஃபரன்ஸுக்கு வரும்பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் நான் தேவனிடத்தில் வரும்பொழுதெல்லாம் ஜீவனை நான் பெற்றிருந்தால் நான் எவ்வளவு வளர்ந்திருப்பேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வளவு நிறைவான ஒரு ஜீவன் பெற்றிருந்திருப்பேன், நாம் ஒவ்வொரு பெற்றிருந்திருக்க முடியும். ஆனாலும் வேத வசனத்தை வரைக்கும் வந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து துதித்து கூட்டங்களுக்கு வந்தும் அந்த ஜீவன் எனக்குள்ளே இல்லை, அதை பெற்றுக்கொள்ள என்ன தடையாக இருக்கிறது? இங்கே இவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன தடை? மனிதனுடைய ஒப்பீனியன், அபிப்பிராயம். நாம் 44 வாசிக்கிறோம், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்ப நாம் மனிதனுடைய ஒப்பீனியனை, அபிப்பிராயத்தை நாம் தேடுகிறோமா? இன்றைக்கு நான் சபைக்கு செல்லாவிட்டால் எல்லாரும் என்ன நினைப்பார்கள், மூப்பர் என்ன நினைப்பார், ஆகவே நான் சபைக்கு செல்லட்டும். கான்ஃபரன்ஸுக்கு போகாவிட்டால் என்னை குறித்து என்ன எண்ணுவார்கள், ஆகவே நான் கான்ஃபரன்ஸுக்கு போகட்டும். வேதம் வாசிக்காவிட்டால் என்ன எண்ணுவார்கள், ஆகவே நான் வேதத்தை வாசிக்கட்டும் என்று ஒவ்வொன்றிலையும் மனிதனுடைய சாட்சி அல்லது மனிதனுடைய அபிப்பிராயத்துக்காக நாம் வாழ்ந்தால் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு எப்படி வாழ்ந்தார்? நாம் மேலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் 34 நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இவளை சொல்கிறேன். இப்போ இயேசு மனிதனுடைய அபிப்பிராயத்துக்காக மனிதன் கொடுக்கக்கூடிய சாட்சியை அவர் அதிலே அவர் நம்பிக்கை வைக்கவில்லை, அதிலே அவர் திருப்திப்படவில்லை. எந்த மனிதன்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாவிகள், பரிசில் அவர்கள் அல்ல. இவர் இங்கே சொல்லக்கூடிய சாட்சி, யார் கொடுக்கக்கூடிய சாட்சி என்றால் யோவான் ஸ்நானகன். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களை பெரியவன் வேறு யாரும் இல்லை, யோவான் ஸ்நானகன் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி அவர் கொடுக்கக்கூடிய சாட்சியிலே கூட அது எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தார்? 33 நீங்கள் யோவானிடத்திலே ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். 35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள். நாம் எந்த ஒளியிலே இருக்க நாம் விரும்புகிறோம்? யோவான் சத்தியத்திற்கு சாட்சியாக வந்தவர்தான், ஆனால் அவருடைய ஒளியிலே கழிகூற அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது. உண்மையான ஒளியாக இயேசுநிடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. ஒருவேளை நீங்கள் மூப்பர் கொடுக்கக்கூடிய நல்ல பெயர், அல்லது உங்களுடைய சபையில் உள்ள மூப்பர், அல்லது நல்ல தேவத்தில் ஒரு சகோதரர், அவர் அதிகமாக வெளிச்சம் பெற்றிருக்கிறார், அந்த வெளிச்சத்திலேயே நீங்களும் களி கூற மனதாக இருக்கிறீர்களா? நீங்கள் அந்த ஒளியை எப்பொழுது பெற வேண்டும்? என்னை குறித்து நல்ல ஒரு சாட்சி என்னுடைய மூப்பர் வைத்திருக்கிறார், அல்லது எங்கள் அப்பா அம்மா என்னை குறித்து ரொம்ப நல்ல ஆவிக்குரிய பையன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது என்னோட கூட இருக்கக்கூடிய சக வாலிபர்கள் நான் மிகுந்த ஆவிக்குரன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த ஒளியிலே நீங்கள் கலிகோர்ந்து கொண்டிருந்தால், இயேசு சொல்லுவார், என்னிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை, என்னுடைய ஜீவனை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? அவை யாருடைய ஒளியிலே நாம் இருக்கும்படியாய் களி கூறுகிறோம்? நல்ல சாட்சி பெற்ற சகோதரர் நம்மை நல்லவர்கள் என்று சொல்வது நல்லதுதான். யோவான் சுனாடகன் இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தான், நேற்று கேட்டோம், உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் இயேசுனுடைய களி கூறுதல் அதிலே அல்ல. மனுஷனுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏனென்றால் மனிதர்கள் நம்மை முழுமையாக பார்க்க முடியாது. யோவான் கொடுக்கக்கூடிய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று சொல்கிறார். சில சமயத்தில் ஏன் அது ஒரு நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது? என்னை குறித்து நான் கொடுக்கக்கூடிய சாட்சி இயேசு என்ன செய்தார் அது அந்த விஷயத்திலே? மேலே நான் வாசிக்கிறேன், 32 31 வசனத்திலே வாசிக்கிறோம், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இயேசு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்து. இயேசு பொய் சொல்வாரா? இயேசு தன்னை காட்டிலும் மிஞ்சி தன்னை பற்றி சொல்லுவாரா? இல்லவே இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் சத்தியபரர். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அது மெய்யாகிறாது. அவ என்னை குறித்து நான் வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயம், ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம், அதை நான் நம்பவில்லை. காலையிலே நான் ஏன் வேதம் வாசிக்கிறேன்? வேதம் வாசிக்காவிட்டால் என்னுடைய மனசாட்சி என்னை குறித்து அபிப்பிராயம் என்ன சொல்கிறது? நீ ஆவிக்குரியம் இல்லை. ஆகவே எடுத்து வேதத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 127, 126, அல்லது இன்றைக்கு நேரமில்லை, குறைந்த ஒரு அதிகாரத்தை வாசித்து வேகமாக வாசித்து விடுவோம். அம்மா கேட்குறாங்க, பைபிள் வாசித்தியாப்பா? ஆ, வாசித்தம்மா. அல்ல, வாசித்தம்ப்பா. எதுக்காக நான் வாசித்தோம்? முதலாவது, நம்முடைய மனசாட்சியில் என்னை குறித்து நான் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் தவறாய் போய்விடக்கூடாது. என்னை குறித்து அபிப்பிராயம், காலையில் நான் வேதம் வாசித்தேன், 10 நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆகவே நான் ஆவிக்குரியவன் என்று உங்களை குறித்து ஒரு ஒப்பீனியன் நீங்களே கொடுக்கிறீர்கள். இயேசு சொல்கிறார், என்னை குறித்து நான் கொடுக்கக்கூடிய சாட்சி அது மெய்யாயிராது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை. என்னுடைய மூப்பர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியோ, அவர்கள் கொடுக்கக்கூடிய அபிப்பிராயம், அல்லது என்னை பற்றி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயம், ஆண்டவரே அதை நான் நம்பவில்லை, ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம், ஆண்டவரே ஆனால் நீர் என்ன நினைக்கிறீர்? இயேசு அப்படித்தான் சொன்னார். யோவான் கொடுக்கக்கூடிய சாட்சி அந்த ஒளியிலே இவர்கள் எல்லாரும் கலிகூற மனதாக இருந்தார்கள், ஆனால் இயேசுநிடத்தில் வர முடியவில்லை, இயேசுநிடத்தில் வருவதற்கு மனதில்லை. நீங்கள் உங்கள் சபையார் கொடுக்கக்கூடிய நல்ல சாட்சி, அல்லது மூப்பர்கள் கொடுக்கக்கூடிய நல்ல சாட்சியிலேயே களி கூர்ந்து கொண்டு இயேசுநிடத்திலே வராமலே போய்விட முடியும், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளாமலே போய்விட முடியும். அல்லது உங்களை குறித்தே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் அபிப்பிராயம், நான் நல்லவன் அல்லது நான் ஆவிக்குரியவன் என்று சொன்னால் அது பொய்யாய் போய்விட முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், 3 அங்கே உள்ள லவுதிகா சபையினுடைய மூப்பர், அவர் தன்னை குறித்து வைத்திருந்த ஒரு ஒப்பீனியன், அவர் தன்னை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி என்ன சாட்சி என்றால், அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3 நாம் வாசிக்கிறோம், நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவர் தன்னை குறித்து வைத்திருந்த ஒப்பீனியன் அபிப்பிராயம். ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் வந்தால் அவர் சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய். இவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சாட்சிக்கும் ஒரு மனிதன் தன்னை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி, தன்னுடைய ஒப்பீனியன், தன்னுடைய அபிப்பிராயம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இயேசு, நீ இப்படித்தான் இருக்கிறாய், பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று சொல்லி அதோடு விட்டுவிடுவதில்லை. அவர் ஒரு தீர்வையும் சொல்கிறார். கீழே நாம் வாசிக்கிறோம், ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்னிடத்திலே வந்து வெண்வஸ்திரங்களை வாங்கிக்கொள், நான் உனக்கு தருகிறேன். என்னிடத்திலே வந்து பொன்னை வாங்கிக்கொள், என்னிடத்திலே வந்து உன்னுடைய கண்ணுக்கு மருந்தை வாங்கிக்கொள், கலிக்கத்தை வாங்கிக்கொள், ஆயின்மெண்ட்டை வாங்கிக்கொள். ஒரு சொல்யூஷனையும் ஆண்டவர் தருகிறார். அவை ஆண்டவர் சத்தியத்தை சொல்லுகிறவர். அதான் ஆண்டுடைய ஒப்பீனியன். ஆண்டவரே, உம்முடைய ஒப்பீனியன் என்னை பற்றி என்ன, உம்முடைய அபிப்பிராயம் என்னை பற்றி என்ன ஆண்டவர் என்று சொன்னால், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் சத்தியத்தை சொல்லுவார். சத்தியத்தை சொல்லி அதோடு விட்டுவிட மாட்டார். சத்தியத்தை அறிவீர்கள், யோவான் 8 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவை சத்தியம் என்றால் என்ன என்று இதிலேயே நாம் அறிந்து கொள்ளலாம். ஏதோ ஒன்றிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லுகிறது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டவுடனே எனக்குள்ளாக ஆண்டவரே நான் என்னை குறித்த இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேன், என்னுடைய உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்னை பற்றி என்பதை அறிந்து கொண்டேன், ஆண்டவரே எனக்கு இப்பொழுது விடுதலை தாரும், என்னுடைய கண்களினாலே ஈர்க்கப்படுகிறேன், எனக்கு விடுதலை தாரும் என்று நான் கேட்கும் பொழுது அந்த விடுதலை ஆண்டவர் தருகிறார். அதுதான் ஜீவன். இந்த விடுதலை தருகிறார். அதை மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமையை பலனை அபிஷேகத்தை தருகிறார். அதுதான் உண்மையான விடுதலை. ஆகவே ஆண்டவர் சத்தியத்தை அவர் சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை, அதற்குள்ள சொல்யூஷனும் சொல்கிறார். மகனே நீ இப்படி இருக்கிறாய், ஐயோ ஆண்டவரே இப்படி சொல்லிவிட்டீரே, இப்படி என்ன செய்வது என்று சொல்லி நாம் அப்படி பரிதபித்து கலங்கி நம்பிக்கையற்றவளாய் போக தேவையில்லை. சத்தியத்தோடு கூட அவர் ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனாலே நான் அதை மேற்கொள்ள முடியும், விடுதலையாக்க முடியும். ஆகவேதான் அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அங்கு மிங்குமாய் திக்கு முக்காடி தவறிக்கொண்டே இருக்கிறேன், எந்த வழியிலே போவது, என்ன செய்வது, இந்த பிரச்சனையை மாட்டிக்கொண்டேனே, சிக்கலை மாட்டிக்கொண்டேனே என்று தடவி தடவி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியாக தப்பித்து வந்து விட்டேன். அதான் இயேசு, நானே வழி. ஆண்டவரிடத்தில் வந்தால் விடுதலை உண்டு. அவர் வழி என்று சொல்லி அவரிடத்தில் வந்துவிட்டால் அவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான நிலையை அவர் நமக்கு காண்பிப்பார், சத்தியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே யோவானுடைய வெளிச்சத்திலே நீங்கள் கலிகூற மனதாயிருந்தீர்கள், ஆனால் என்னிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை, நித்திய ஜீவனை எங்களாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். யோவான் 13 அதிகாரத்திலே நாம் பேதுருவை குறித்து நாம் கேட்டோம். நேற்று தினத்திலே பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே 13:36 பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? இயேசு சொல்கிறார், நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு வருவாய் என்று சொல்கிறார். இப்பொழுது நீ வர முடியாது, ஆனால் பிற்பாடு வரலாம் என்று சொல்கிறார். இரண்டுக்கும் இடையிலே உன்ன என்ன அந்த கேப், அந்த இடைவெளி என்ன? ஆண்டவர் அங்கே சத்தியத்தை சொல்கிறார். நீ அடுத்த வசனத்திலே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். மத்தியிலே வாசிக்கிறோம், சாவிலும் காவலிலும் நான் உண்மை பின்பற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை சொல்கிறார், நீ பலவீனன், உன்னிடத்தில் பலன் இல்லை, நீ என்னை மறுதளிப்பா என்று சொல்லும்பொழுது இல்லை, நான் எப்படி நிலைப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் மற்ற எல்லாரும் மறுதளித்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்ற அந்த தன்முனைப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் சாக வேண்டும், அது செத்த பிறகு நீ என்னை பின்பற்ற முடியும், இப்பொழுது நீ பின்பற்ற முடியாது என்று சொல்கிறார். அவை அந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் பேதுரு, இல்லை ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன், நான் அதை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்கிறார். கேட்டதில் நாம் கேட்டோம், ஆண்டவர் அவன் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து சென்ற பிறகு ஆண்டவரை மறுதளித்த பிறகு நொறுங்கினவனாய் தனக்குள்ளே இருந்ததான அந்த ஆதாமிலிருந்து பெற்ற அந்த ஜீவன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், நான் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் மறுதளிக்கின்றது இல்லை, நான் மறுதளிக்க மாட்டேன், என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் நம்புவேன். வாழ்வில் இருக்கக்கூடிய நாம் நம்ம அந்த பலத்தில் நம்ம சொல்கிறோம், அப்பா நான் நினைக்கிற வழி தான் சரியான வழி, நான் செய்கிறது தான் சரி, உங்கள் ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லை, யாருடைய ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லை, நான் நினைச்சேன்னா அப்படிதான் நான் செய்வேன். ஸ்ட்ராங் வில். அது ஆண்டவர் சொல்கிறார், நீ இளவு ஏது உள்ளவனாக இருந்தபோது யோவான் கடைசி அதிகாரத்திலே நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நீ நடந்து திரிந்தாய், உன் இஷ்டப்படியே நீ நடந்தாய், நானே எல்லாவற்றையும் செய்து கொள்வேன் என்று சொன்னாய், ஆனால் இப்பொழுது நீ உன்னுடைய மரணத்தினாலே என்னை மகிமைப்படுத்தி விட்டாய். 19 வசனத்திலே வாசிக்கிறோம், நீ இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறதை குறிக்க முடியாய் அவர் சொன்னார். அதற்கு பிறகு சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே போவதற்கு பிரதானமாய் தடையாய் இருப்பது மனிதனுடைய அபிப்பிராயத்தை நான் தேடுகிறேன், அல்லது மனிதனுடைய சாட்சியை தேடுகிறேன். அது மூத்த சௌர்களாக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், நல்ல மக்களாக இருக்கலாம், சபையாராக இருக்கலாம், கான்ஃபரன்ஸுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏன் இருக்கிறது? அங்கே அநேக முப்பருடைய நற்சாட்சியை நான் பெற முடியுமே, அநேகருடைய மதிப்பை பெற முடியுமே, அநேகருடைய மகிமையை நான் பெற முடியுமே என்று நான் வருகிறோமா? அல்லது ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர வேண்டும், சத்தியத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, அதன் மூலமாக நான் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வருகிறோமா? அநேகர் இயேசுனிடத்தில் எபிரேயர் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த விசுவாசம் என்னால் என்ன என்று, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் தேவனிடத்தில் சேருவதற்கு அந்த விசுவாசம் வேண்டும், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். இப்போ தேவனத்தில் போகும்பொழுது அந்த பலனை அவர் அளிக்கிறார். திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒரு ஸ்திரீ ஆண்டவர் கேட்கிறார், நீ யார் தொட்டது? ஆண்டவர் இவ்வளவு பேர் நம்மை நெருக்கி கொண்டு எல்லாருமே தொட்டு கொண்டிருக்கிறார்களே. இல்லை இல்லை, விசுவாசத்தோடு ஒரு நபர் என்னை தொட்டு விட்டார், எனக்குள்ளாக இருந்த அந்த ஜீவன் புறப்பட்டு சென்றது. அது யார்? நாம் தான் தொட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டோமே, போய்விடலாம் சொன்னால் எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவார் என்று சொல்லி அப்படியே அந்த ஸ்திரீ போய்விடவில்லை. அறிக்கை செய்தால், ஆண்டவரே நான் தான், எல்லாரும் என்னை திட்டினாலும் பரவாயில்லை, எல்லாரும் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் தான் ஆண்டவரே உம்மை தொட்டேன், ஜீவனை பெற்றுக்கொண்டாள். ஆகவே ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் வருவதற்கு மனதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே ஏதோ விசுவாசத்தோடு கூட நான் வருகிறேன், மனத்தில் வருவதற்கு ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு வரேன் என்று சொல்லும்பொழுது ஆண்டவரத்தில் வர முடியும். ஆனால் மற்றவருடைய மகிமையின் தேவன மனுஷனால் வருகிற மகிமையை நாம் எதிர்பார்க்க இருக்கும் பொழுது நாம் விசுவாசம் கொள்ளவே முடியாது. ஒரு பாத்திரத்தை போல, அந்த பாத்திரத்திலே என்னென்ன வைத்திருக்கிறாய் என்று சொன்னால், இன்னாருடைய ஒப்பீனியன், இவர் என்னை பற்றி சொன்ன காரியம், அவர் என்னை பற்றி சொன்ன காரியம், இவர் என்னை கொடுத்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிற அபிப்பிராயம் எல்லாம் அதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்படி அதில் விசுவாசத்தை கொடுக்க முடியும்? விசுவாசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர்தான் சொல்கிறார், தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆண்டவரே, மற்ற யார் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல கத்தாவே, நீர் என்னை கொடுத்து என்ன நினைக்கிறார் ஆண்டவரே, நான் உண்மை தொட வேண்டும் விசுவாசத்திலே, ஆண்டவரே அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் முடித்திலே வருகிறேன் என்று நாம் வர வேண்டும். யோவான் 12 அங்கே விசுவாசித்தவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 42:12 அதிகாரிகளிலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். விசுவாசம் வைக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு உள்ளே மனதில் இன்னும் ஒரு காரியம் வருகிறது, இவங்கனால நான் வந்து தள்ளிவிடப்படக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணப்படக்கூடாது. உங்களுக்குள்ள அப்படி இருக்குதா? என்னுடைய பியர் குரூப், என்னோட இருக்கக்கூடிய காலேஜ் மேட்ஸ், என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அல்லது நான் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணாட்டி என்னை என்ன சொல்லுவாங்க, அல்லது நான் இந்த பைக் வச்சிருக்காட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த மொபைல் வச்சிருக்காட்டி என்ன என்ன சொல்லுவாங்க, என்னை இப்படி நினைப்பாங்க, அதெல்லாம் இந்த பாத்திரத்தில் இருந்தா நாம் எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? தேவனில் இருக்கக்கூடிய அன்பு எப்படி அதில் ஊற்றுவார் ஆண்டவர்? ஊற்ற முடியாது ஆண்டவர். இன்னொரு கூட்டத்தை குறித்து சொல்கிறார், 8 அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆனாலும் யோவான் 8 தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். விசுவாசிக்கிறாங்க, ஆனாலும் அங்கே நிலைத்திராதபடினாலே அவர்களால் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க முடியவில்லை. விசுவாசம் வருது, உடனே வேறு ஒரு காரியம் குறுக்கிடுகிறது. அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க என்னை தள்ளிடுவாங்களா, இந்த ஜபாலயத்தை விட்டு என்னை புறமாக்கி விடுவார்களோ என்ற மனுஷரை குறித்ததான பயம் அல்லது அவர்களை குறித்த அபிப்பிராயம் இருந்தால் விசுவாசத்திலே எப்படி நான் வளர முடியும்? யோவான் 5:24 வாசிக்கிறோம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குப்பட்டிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். நான் இந்த ஐக்கியத்திற்கு முதல் முறை வந்தபொழுது அநேக புத்தகங்களையும் புத்தகங்களை பார்த்தேன், அந்த புத்தகங்களை வாங்கி வாஞ்சியோடு கூட படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒவ்வொரு வருஷம் முழுவதும் மாதந்தோறும் பத்திரிகை பரல மறைவான பொக்கிஷங்கள் போடப்பட்டு ஒரு புத்தகமாக 12 சேர்ந்து பைன் பண்ணியிருப்பார்கள். நியூ வைன் அண்ட் நியூ வைன் ஸ்கின்ஸ் போன்ற அந்த புத்தகங்கள்லாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பத்திரிகைலாம் வாசிக்க ஆரம்பித்தேன். 12 வெளிப்பாடு பெற்று எழுதப்பட்ட அவ்வளவு சத்தியங்களையும் நான் உட்கார்ந்து ஒரே சிட்டிங்களே நான் வாசித்து அவ்வளவு சத்தியம் நான் பெற்றுக்கொண்டேனே என்று எனக்குள்ளே ஒரு எண்ணம். புத்தகங்களை படிக்க 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 இவ்வளவு சத்தியங்களை தேர்ந்து விட்டேன், எத்தனையோ சகோதரர் எத்தனையோ வருஷமாய் பெற்றுக்கொண்ட சத்தியங்களை உடனடியாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது வெறும் தியரி நாலேஜ் தான். நான் கேட்டது போல அறிவு, அறிவு என்கிற கால் வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அதோடு கூட ஈடு கொடுத்து ஜீவன் என்கிற கால் வளர முடியவில்லை. அதுதான் நான் உணர்ந்தேன், அவருடைய வசனத்தை அவருடைய கற்பனையை பெற்றுக்கொள்வது என்பது வேறு, அவைகளை கை கொள்வது என்பது வேறு. வசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் அறிவை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவைகளை கை கொள்வது என்பது யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். அவை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துவார் என்றால் அவரிடத்தில் அன்பாயிருக்கிறவர்களுக்கு. நான் ஆண்டவரத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னால் அது நான் கற்பனைகளை பெற்றுக்கொள்கிறேன், அதை கை கொள்ளுகிறேன், நான் சத்தியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல அது எனக்கு ஜீவனாய் மாற வேண்டும், அது எனக்கு வாழ்க்கையாய் மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு என்ன நிரூபணம் என்று சொன்னால், ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். சீஷர்கள் எல்லாம் பரிசுகள் எல்லாரும் இயேசுக்கு நெருக்கமாக இருந்தார்கள், ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை அறியவில்லை, நீங்கள் என்னை காணவில்லை, என் பிதாவை நீங்கள் அறியவில்லை காணவில்லை என்று சொல்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இரண்டு கள்ளர்கள் அவர்களும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி பார்த்திருக்கவே மாட்டார்கள், உலக இரட்சகருக்கு அருகாமையிலே நாங்கள் போய் இருக்க போகிறோம் ஒரு சில மணி நேரங்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். இட் இஸ் நாட் பை தர் சாய்ஸ் தே கேம் தேர். அவர்களாக தெரிந்து கொண்டு அங்கே வரவில்லை. இரண்டு பக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் கள்ளன் இயேசுக்கு அருகாமையிலே இருக்கிறார்கள், அருகே வந்து விட்டார்கள், ஆனால் ஒருவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான், ஒருவன் ஜீவனை பெறவில்லை. ஒருவேளை நீங்கள் சபைக்கு வந்திருப்பது அது உங்களுடைய சாய்ஸாக இல்லாமல் இருக்கலாம், நீங்களாக தேர்வு செய்து இந்த சபைக்கு வரவில்லை, என்னுடைய அப்பா அம்மா இங்கே வந்தபடினாலே இந்த சபையில் அங்கத்தினாலே இருக்கிற அப்படின்னாலே நான் இந்த சபைக்கு செல்கிறேன், அல்லது என்னுடைய உறவுகள் இருக்கிற அப்படினாலே நான் சென்றிருக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் இந்த ஒரு கள்ளனை போல ஜீவனை பெற்றுக்கொண்டீர்களா? அவன் தன்னை நியாயப்படுத்தவில்லை. நியாயப்படி நான் தண்டிக்கப்படுகிறேன் என்று சொன்னான். இயேசு சொன்னார், இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கள்ளனோ அவன் அவரை குறை சொல்லவும் அவன் டிமாண்ட் பண்ணவும் ஆரம்பித்தான், ஆனால் அந்த ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுனத்திலே வந்தவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம், அந்த ஒரு கள்ளன் அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை நீங்களாக தேர்வு செய்து இந்த கான்ஃபரன்ஸுக்கோ அல்லது சபைக்கோ நீங்கள் வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம், வேறு யார் மூலமாக நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் காரியம் அதுவல்ல. ஆனால் ஜீவனை பெற்றுக்கொண்டீர்களா? இயேசுவோடு கூட அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டீர்களா? ஆண்டவரே, நான் எப்படியாவது அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்த்தாள் மரியாள் இயேசுனத்திலே வருகிறார்கள். மார்த்தாள் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது என்னுடைய சமையல் திறமையை நான் காண்பித்து விட வேண்டும், என்னுடைய எக்ஸ்பர்ட் எல்லா அகரத்தையும் சமைத்து ஆண்டவரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கைது எந்த ஒரு தாளந்தினாலே ஆண்டவரை நெருங்க விரும்புகிறார்கள். ஆனால் மரியாளோ, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட வருகிறாள். ஒரு எக்ஸ்பர்ட்டாக அல்ல, ஆண்டவரே அறியாதவள், எனக்கு தெரியவில்லை, நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவள் இவளே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், ஜீவனை பெற்றுக்கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிக்கோதேமு ஆண்டவரிடத்தில் வருகிறான், வந்து எவ்வளவோ காரியங்களை பேசுகிறான், கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான், ஆனாலும் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் இப்படி ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும்பொழுது, மூப்பரும் மூலமாகவோ அல்லது பெற்றோர்கள் மூலமாகவோ காரியத்தை சொல்லும்பொழுது இப்படியும் அப்படியுமாய் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கீழ்ப்படிய மனமில்லை. பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, ஆனால் பிசாசுகளுக்கு கீழ்ப்படுதில்லை. அவை கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறோமா கீழ்ப்படுகிறோமா, அதுதான் நாம் ஆண்டவரத்தில் அன்பாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நிரூபிக்கிறது. உண்மையாலுமே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தான் அபிஷேகத்தினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்கிறோம். கேட்டோம், பரிசுத்தான அக்னி அது எனக்குள்ளே வந்தது என்று சொன்னால், ஆண்டவரே என்னை சரீரத்தை என்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக நான் படைக்கிறேன், முழுமையாக நான் நமக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே, அந்த ஒரு மனப்பான்மையோடு கூட அந்த நிக்கோதேமு வரவில்லை. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒளியிலே வருவதற்கு உங்களுக்கு மனமில்லை, ஒளியை பார்க்கலாம் இருளையே நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இருளையே நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்தா என்னை இதை சொல்லிடுவார் அதை சொல்லிடுவாரோ, ஆகவே நான் போக வேண்டாம். ஆனால் அடுத்த அதிகாரத்திலே பார்க்கிறோம், அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது உனக்கு ஐந்து புருஷர்கள் இருக்கல என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் சொல்றது உண்மைதான், இந்த முதல் புருஷன் குடிகாரன் குடிச்சிட்டு அடிக்கிறான், யாருமே அவனோட வாழ முடியாது, அதனால தான் நான் விட்டேன். இரண்டாவது புருஷனுக்கு காரணம், மூன்றாவது புருஷனுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை, தன்னை நியாயப்படுத்தவே இல்லை. அவள் ஜீவனை பெற்றுக்கொண்டாள், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று என்று பார்க்கணும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாள். அவை நமக்குள்ளாக இருள் இராதபடிக்கு 13 அதிகாரம் யோவான் 20 இல்லாதபடிக்கு நான் முழுமையாய் ஒளியை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே, மற்றவருடைய அபிப்பிராயத்தையும் மற்றவருடைய சாட்சியும் நம்பி அதிலே நான் கழிகூர்ந்து கொண்டிருக்க எனக்கு விருப்பமில்லை, நான் ஜீவனை பெற வேண்டும், நான் தேவனிடத்திலே வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆவியோடு கூட நாம் வருவோம். ஆண்டவரே என்னை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர், அந்த சத்தியத்தை நான் இறந்து கொள்ளட்டும், அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே என்று நாம் நம்மை நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்திலே வருவோம். ஆண்டவர் நம்முடைய ஜீவனை நமக்கு தருவார். சகி ஆண்டவரத்திலே வருகிறான், ஆண்டவர் ஆன சகைவை பார்க்கிறார், சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்கிறார் ஆண்டவர். மரத்தில் யாராவது உட்கார்ந்திருந்தால் நாம் என்ன சொல்லுவோம், மெதுவாக இறங்கி வாப்பா, பத்திரமா இறங்கி வா என்று சொல்லுவோம், ஆனால் சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்கிறார். சீக்கிரமாய் வாண்ட சொல்கிறார் ஆண்டவர். வெளிப்படுத்தின விஷயத்திலே நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து. ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் இம்மிடியேட் ஒபீடியன்ஸ், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், சீக்கிரமாய் கீழ்ப்படிதல். டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆண்டவர் நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார், அதற்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? சீக்கிரமாய் இறங்கி வாண்ட சொல்கிறார். சீக்கிரமாய் நாம் இறங்கி வந்துடுவோம், என்னுடைய சுயத்திலிருந்து சீக்கிரமாக இறங்கி வந்துடுவோம். ஆண்டவரே ஜீவனை பெறுவதற்கு நான் இதோ உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஒளியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே வருவோம். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கை நிறைப்பட்டும். ஆண்டவரே என் இருதயத்திலே வேறு எந்த காரியம் இருக்க வேண்டாம். மனிதனுடைய சாட்சி, மனிதனுடைய ஒப்பீனியன் அல்லது யாரும் ஒப்பினி வேண்டாம். ஆண்டவரே நீர் என்னை கொடுத்த என்ன நினைக்கிறீர், அந்த சத்தியத்தை நான் எனக்கு சொல்லும். ஆண்டவரே நான் கீழ்ப்படுத்த நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே இந்த தேவனத்தில் வருவோம். தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை நிரப்புவார். வாலிபராக இருக்கக்கூடிய நாம் இந்த அருமையான வாழ்க்கையை வாலிபதிலே பெற்றுக்கொண்டால் தேவனுக்கு மகிமையாக நாம் வாழ முடியும். கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.